கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் மற்றும் அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எக்லேஷியா சகோதர சகோதரிகளின் அன்பு வாழ்த்துக்களையும் மற்றும் கரூர் எக்லேஷியாவில் உள்ள சகோதர சகோதரிகளின் அன்பு வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அதை கூட நான் உங்கள் மத்தியிலே அதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த ஒரு நெருங்கி வருகிற இந்த பஸ்கா அனுசரிக்கும் வேளையிலே இந்த ஒரு வாய்ப்பினை தேவன் எனக்கு அளித்த வண்ணமாக அவருக்கும் கூட தனிப்பட்ட முறையிலே என்னுடைய நன்றியினை கூட இறுத்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கும் கூட நாம பார்க்கவிருக்கின்ற ஒரு பாடத்தின் தலைப்பு பஸ்கா ஆடு அல்லது பஸ்கா ஆட்டுக்குட்டி, த பாஸ் ஓவர் லேம் என்ற தலைப்பிலே கூட நாம இன்னைக்கு சிறிது தியானம் செய்யலாம். நிறைய சகோதரர்கள் மூலம் நிறைய சத்தியங்கள் நிறைய இடங்கள்ல நீங்க இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப தேவன் நமக்கு இந்த விதமான சத்தியங்களை தருவதற்கு காரணம் இன்னும் நம்ம அந்த ஆவியிலே பலப்பட வேண்டும் என்பதற்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த வகையிலே இது கூட நமக்கு மீண்டும் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் உறுதிப்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இதற்கு ஒரு ஆதாரண வசனமாக யோவான் 1:36 வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். ஆமாம், இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு யாருங்க அது யோவான் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று யார் சொல்றாருங்க? நம்முடைய இரட்சகராய இயேசு கிறிஸ்து. அப்போ நாம ஒரு சிறு கற்பனைக்குள்ள முதல்ல நாம போயிடலாம். அதாவது இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்படவில்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு சிருஷ்டிப்புமே இல்லை. ஆனா முதலாவது சிருஷ்டிப்பு யாருங்க? இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தும் பிதாவும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அங்க பண்றாங்க. அதாவது இன்னும் பிரபஞ்சமே சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்ப அவர் என்னவாக அங்க இருந்தாருன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செல்ல பிள்ளையாக அங்க இருந்திருக்கிறார், லோகோஸ் ஆக. அப்ப அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் அப்படி சொல்லி இங்க சகோதரர் சொல்றாரு. இப்ப என்ன மாதிரி எல்லாம் அவங்க ஆலோசனை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை மனிதன் படைக்கப்பட்ட பின்பு ஒருவேளை அவன் மீறுதலுக்குள்ளாக சென்று விட்டால், அல்லது சிறிது கலகத்துக்குள்ளாக சென்று விட்டாலோ, அல்லது ஒரு எதிர்த்தலுக்குள்ளாக அவன் கடந்து சென்று விட்டான்னா அவனை வந்து நம்ம என்ன செய்யலாம்? தண்டிக்கலாமா? இல்ல எந்த விதத்துல அவங்களை திருந்திருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம்? இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து அங்க ஆலோசனை பண்ணிருக்கலாம். அதாவது தனிப்பட்ட அனுபவம் மூலம் அவன் திருந்திடுவானா, அல்லது மற்றவர்களை பார்த்து திருந்திக் கொள்வானா, அல்லது தம்முடைய சிந்தனை மூலம் சில படிப்பினைகளை பெற்று பின்பு அவன் திருந்துவானா, இப்படி எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்களான்னா விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு விஷயம் கற்பதுனா உடனே கத்துக்க முடியுங்களா? எப்படிதான் போகுது? படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகும். இது கூட அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு பூமியை ஆட்கொண்டு வருகிற பாவம் மற்றும் மரணம் இதை கூட குறிச்சு கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆலோசனை அங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு சிருஷ்டிப்பும் நடக்கல. அதுக்கு முன்னமே என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படி எல்லாம் நடந்தா ஒரு வேளை இதற்கெல்லாம் நாம என்ன செய்யலாம்? அப்ப பாருங்க, இப்போ துர்க்குணம் ஒரு மனுஷனுக்கு உண்டாயிடுச்சுன்னா, அல்லது ஒரு பொறாமை அநியாயம் கடின இருதயம் உள்ளவர்கள் கொடுமைக்காரர்கள் இப்படி எல்லாம் ஒரு ஒரு நிலைமை ஒரு மனுஷனை வந்து ஆட்கொண்டு விட்டால், அல்லது ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த மனுஷனை கொண்டு வந்துட்டா, அவன் அதுல இருந்து எப்படி விடுதலை பெறுவான்? அப்போ தன்னைத்தானே அழிச்சு கொள்ற சக்திய மனுஷங்கிட்டே நம்ம கொடுத்துடலாமா அப்படி சிந்தனை பண்ணிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு கொடுமைக்காரனா ஆயிட்டானா அவன் வந்து அவனே செத்து போற மாதிரி ஒரு பவர் மனுஷனுக்குள்ள வைக்கலாமா அப்படி கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. மாத்திரமல்ல, அவர்களுடைய அந்த யோசனைகள் எண்ணங்கள் மூலமாகவே தவறான எண்ணம் நினைச்சிட்டானா உடனே அவங்க சாம்பலாக இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம படைக்கலாமா, மனுஷங்கள் மேல அதை சுமத்தலாமா? இப்படி எல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆலோசனை எங்க டிஸ்கஷன் அங்க நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி தவறான வழிகள்ல மனிதன் வந்துட்டானா அவனுக்கு அதிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பரிகாரம், இன்னும் சொல்ல போனால் என்ன பலி அங்க தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்க வர்றாங்க. இந்த மாதிரி டிஸ்கஷன் அங்க போயிட்டு இருக்கும் போதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு பிறக்குது. அது என்னன்னா, இதற்கெல்லாம் ஒரு வழி என்னன்னா, யாராவது ஒருத்தர் தாமாக முன்வந்து பலி செலுத்தணும், அப்பத்தான் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அப்பதான் கிறிஸ்துக்கு அந்த ஒரு தெளிவான ஒரு அறிவு ஞானம் அங்க பிறக்குதுன்னு சொல்றோம். அப்போ பிதா இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கும் போது அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சிருஷ்டிப்புக்கு பின்பு அவர் கேட்கிறார் இல்லைங்களா, அந்த உடனே நமக்கு வரக்கூடிய வசனம் என்னங்க, ஏசாயா 6:8 படிக்கலாம்.
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
பாத்தீங்களா, அப்ப தேவன் அங்க கேள்வி கேட்கும் போது அவருக்கு பதில் யார் கொடுத்தாருங்க, நம்முடைய கிறிஸ்து, இதோ நானே போகிறேன், நானே பலியாகிறேன்னு சொல்லி அங்க அவர் முதலாவதாக அந்த வாலண்டரி சாக்ரிஃபை கொடுக்கறதுக்கு தயாரானார்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். அப்படி சொல்வதோடு மட்டுமல்ல, அது என்ன பண்ணாருங்க, நிறைவேற்றியும் முடித்தார். அது கூட வசனம் படிக்கல, 1 பேதுரு 19:20.
மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்.
இந்த ஒரு அருமையான வசனத்துல நாம் தெரிஞ்சுக்கலாம், அவர் முன்னமே குறிக்கப்பட்டவராய் இருந்தும் அவர் என்ன பண்ணாங்க, அவர் ஏத்துக்கிட்ட அந்த பலியை முடித்தார் என்று சொல்லி நாம அங்க பாக்கிறோம். சோ அப்ப இந்த மாதிரி திட்டம் அங்க முடிஞ்ச உடனே, அதாவது இயேசு வந்து தம்மை பலியாக கொடுக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்டர் அவருக்கு தேவனுக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, தேவன் இதை வந்து பூமியில் இருக்கக்கூடிய மனுஷங்க எப்படி தெரிஞ்சுக்குவாங்க, இதை வச்சு மனுஷங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் அங்க தேவனுக்கு உண்டாகும். அப்படி பார்க்கும்போது அவங்க பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் அவங்க கவனிக்கிறாங்க, நட்சத்திரங்கள் பாக்குறாங்க, அது எப்படி இருக்குதுன்னா விடுதலைக்காகவும் முரண்பாடான கருத்துக்களுக்காகவும் அது படைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வல்லமையை மகிமையும் அது வெளிக்காட்டுகிறது. சோ அதனால நட்சத்திரங்கள் அவங்க ஒன்றும் பண்ணல. அடுத்து என்ன பாக்குறாங்கன்னா, இயற்கை, அதாவது கடல் மலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது அது கூட யாருடைய வல்லமை எங்க பிரஸ்தாபப்படுத்துதுன்னா தேவனுடைய வல்லமை. அடுத்ததாக பாக்குறாங்க அவங்க பறவைகள், பூச்சிகள், மீன்கள் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது அது அதனுடைய அந்த ஜீவராசிகள் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வாழ்நாளையெல்லாம் எதில்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுதுன்னா தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய குட்டிகளை கவனிக்கிறதுலயே அதனுடைய ஆயுசு முடிஞ்சுது. அதாவது குஞ்சுகள் பொறிச்சதுன்னா பறவைகள் என்ன பண்ணுன்னா உடனே அதுகளுக்கு இறை தேட போயிடும், சாகர வரைக்கும் அதுக்கு இறை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறதே அதனுடைய ஆயுசு முடிஞ்சு போயிடும். அப்ப தேவன் பறவைகள் பாக்குறாரு அங்கேயும் செட் ஆகல, அதே மாதிரிதான் மீன்கள் கடல் வாழ் ஜந்துக்கள் அங்கேயும் அதுல செட் ஆகல. கடைசியாக அவரு எங்க வர்றாருன்னா மிருகங்கள் மண்டலத்துக்கு வர்றார், அந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய உலகங்களை பாக்குறார். அங்கத்தான் பிரியமானவர்களே ஒரு விலங்கினம் தேவன் கண்டுபிடிக்கிறார், அதுதான் ஒரு சுயநலம் இல்லாத கள்ளம் கபடமற்ற அன்பு பலி செலுத்துவதற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒரு விலங்கினமாக இருக்கிறதா என்னன்னு நம்ம பார்க்கணும், ஆட்டுக்குட்டி. சோ இதுல தான் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை அங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய பாடமே என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியில இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது, நிழல் எப்படியோ அப்படித்தான் நிஜம் இருக்கும். சோ அது எப்படின்னு நம்ம இப்போ ஒரு ஆட்டுக்குட்டியையும் அந்த நம்முடைய இரட்சகராய கிறிஸ்துவையும் கம்பேர் பண்ணி பாக்குறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டாக நம்ம பார்க்கறோம். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க முடிவெடுத்து ஒரு விலங்கினத்துக்குள்ள வச்சா மனுஷன் ஈஸியா புரிஞ்சுக்குவான்னு சொல்லி அந்த ஆட்டினுடைய குணாதிசயங்களை அங்க கிறிஸ்துக்காக அவர் என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்றாரு. சோ இதுல வச்சா மனுஷங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறது ஆட்டுக்குட்டி பார்க்கும்போது அதனுடைய குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. மிகவும் சாதுவான எளிமையான மேய்ப்பன் சத்தத்தை மாத்திரம் கேட்டு கீழ்படிதல் இந்த மாதிரி குணாதிசயங்கள் அதுக்கு இருக்குது. அப்போ இந்த ஒரு ஆட்டுக்குட்டி எப்படியெல்லாம் மனிதனுக்கு அங்க உதவி செஞ்சது அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். முதன் முதலாக வேதாகமத்துல ஆட்டுக்குட்டி எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஏதேன் தோட்டம். வசனம் இருக்குங்களா? ஆதியாகமம் 3:7 வசனம். பாருங்க அன்பான சகோதரர்கள், இங்கே ஆதாமும் ஏவாளும் மீறுதலுக்கு உட்பட்டு பாவிகளான பின்பு தேவன் என்ன பண்றாருங்க? ஏதேன் விட்டு துரத்திடுறார். அப்ப அவங்க என்ன உணர்றாங்கன்னா பாவ நிலையை உணர்ந்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன பண்றாங்க? அந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அத்தி இலைகளை உடையாக தைச்சு போடுறாங்க. அப்ப தேவன் பாக்குறாரு அந்த அத்தி இலை எத்தனை நாளைக்கு அவங்க உடம்புல இருக்கும் சொல்லி அங்க ஒரு பலி அங்க கொடுக்கிறார். அது வசனம் நம்ம படிக்கலாம், 21 வசனம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன கொடுக்கிற? தோல் உடைகள். ஆனா எதனுடைய தோல் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் அங்க வசனம் இல்லை. ஆனா இந்த சப்ஜெக்ட் கொடுக்கிற சகோதரர் சொல்லியிருக்கிறார் இதுவும் கூட ஒரு ஆட்டினுடைய தோல் ஆகத்தான் இருக்க வேண்டும். அப்ப முதல் பலி அங்க பாக்குறோம் ஒரு ஆடு ஏதேன் தோட்டத்திலே பலியா இருக்குதுன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்போ அந்த ஆதாம் ஏவாள் வாழ்ந்த காலத்துல ஜனங்களுக்கு அதாவது அந்த மனிதர்களுக்கு எதுதான் ரொம்ப இக்கட்டான நிலைமை ஒரு மனக்கசப்பான சூழ்நிலைன்னு பார்க்கும்போது தேவனிடம் அவங்க வச்சிருந்த தொடர்பு என்னாச்சுங்க? கட்டாயிடுச்சு, துண்டிக்கப்பட்ட நிலைமை. சோ அதுதான் அவங்களால தாங்க முடியாத ஒரு பெரும் கஷ்டமாக இருந்திருக்கு அந்த காலத்துல. அப்போ ஆதாமுக்கு அடுத்ததாக தேவன் யாருக்கிட்ட தொடர்புன்றான்? ஆபேல் பாக்குறோம் நம்ம. அப்போ ஆபேலும் காயினும் அங்க இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு என்ன பண்றாங்கன்னா காணிக்கைகள் செலுத்துகிறார்கள். ஏன்னா எப்படியாவது தேவன் கூட நம்ம தொடர்பு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க காணிக்கைகள் படிக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். காயின் எவ்விதமான காணிக்கையை அங்க தேவனுக்கு ஏறெடுக்கிறாங்க? நிலத்தின் பலன்கள், விவசாயம், அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை தேவனுக்கு அவர் காணிக்கையாக செலுத்துகிறார் பாக்கிறோம். அதே சமயத்துல ஆபேல் எவ்விதமான காணிக்கையை தேவன் கொடுத்தாரு? தன் மந்தையின் தலையை. அப்ப மந்தையினாவே அங்க என்னதான் இருக்கும்? ஆடு. இப்ப ஆடு வந்து அவர் என்ன பண்றாரு? அடிச்சு சமைச்சு அங்க தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார். ஆனா இருவரின் காணிக்கையும் தேவன் அங்கீகரிச்சாருங்களா? அப்ப யாருடைய அங்கீகரிச்சார்? ஆபேல். ஆபேல் என்ன காணிக்கை செலுத்தினார்? ஆடு. அங்கேயும் கூட பாருங்க, ஒரு ஆட்டுக்குட்டியின் பலி தான் தேவனால் அங்கீகரிக்கப்படுவது. முதலாவது அங்க ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆடு பலியாச்சு, பின்பதாக அவருடைய குமாரனாகிய ஆபேலுடைய அந்த பலி, அதுவும் கூட ஒரு ஆட்டுக்குட்டியை அங்க தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொல்லி நம்ம பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியாகமம் 4:4.
ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்.
அப்போ ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்போ ஆபேல் தேவனுடைய கொண்டிருந்த தொடர்பு அல்லது தேவன் ஆபேலிடம் வச்சிருந்த தொடர்பு தான் யாருக்கு கோபமும் பொறாமையும் உண்டு பண்ணுச்சுன்னா காயின்னு. அப்ப அவரு சிறிது காலம் கடந்து சிந்திச்சிருக்கிறாரம்மா எப்படின்னா, நாம கூட ஒரு ஆட்டு பலிய தேவனுக்கு கொடுத்திருந்தா ஒருவேளை ஏற்றிருப்பாரா அப்படின்னு காயில் என்ன பண்ணிருக்கிறாராமா? சிந்தனை செஞ்சிருக்கிறாராமா? சோ அவருடைய அந்த ஒரு மன வருத்தத்திற்கு காரணம் இந்த ஒரு ஆட்டின் பலின்னு சொல்லி நம்ம அங்க பாக்கிறோம். அதுவே அவர் மறுபடியும் பின்னாடி உணர்றதுக்கு அது ஒரு மாற்று மருந்தாக இருந்துச்சாம். எதுங்க? ஆட்டினுடைய பலி. அது கூட நாம இங்க பாக்கிறோம் அன்பான சகோதர சகோதரி. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்டினுடைய பலி நீங்க ஆதாமுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, எந்த ஒரு மதம் எடுத்துட்டாலும் சரி, அது ஹிந்துவா இருக்கலாம் முஸ்லீமா இருக்கலாமா, எந்த உலகத்தில் எந்த ஒரு மதமா இருந்துட்டாலும், அவங்க வந்து தன்னுடைய கடவுள் மூலம் தொடர்பு கொள்ள வைக்கிறதுக்கு எதைத்தான் பலி செலுத்துறாங்கன்னா ஆடு. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. நம்ம எக்ஸாம்பிள் இங்க சொல்லணும்னா, இந்தியாவில ஹிந்துஸ் அவங்க ஒரு பண்டிகையை வச்சிருப்பாங்க இல்லைங்களா, கெடா வெட்டு விழா. அப்ப அங்க என்னதான் பலியாகுதுன்னா ஆடு. இந்த ஆட்டின் மூலம் தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தேவ தன்னுடைய தேவர்களை தொழுது கொள்கிறார்கள் அல்லது தொடர்பு கொள்கிறார்கள் சொல்றாங்க. அப்படி படிப்படியாக அங்க ஆதாம் ஆரம்பிச்சு இன்று வரை அந்த ஆட்டின் பலி அங்க நடந்து வருதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த காயினுக்கு வந்த அந்த ஒரு முரண்பாடான அந்த குணம் எப்பவெல்லாம் ஒரு மனுஷனுக்குள் வருதோ, வர ஆரம்பிக்குதோ, அங்கேலாம் இரண்டு விஷயம் தேவன் அவருக்கு முன்பாக வைக்கிறார். அதாவது கோபம், அலட்சியம், இந்த மாதிரி மனுஷனுக்குள்ள எப்போ துளிர்விட ஆரம்பிக்குதோ அங்க அவருக்கு இரண்டு விதமான வழிகளை தேவன் அங்க கொடுக்கிறார். இப்ப முதல் விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஒருவேளை அவன் பாவத்திற்குள்ளாக செல்வதற்கு தயாரானானா அவனுக்கு என்ன காத்திருக்குன்னா, கெர்ஜிக்கிற சிங்கம் போல, ஆமா, சாத்தான் அவனை விழுங்குவதற்காக அந்த பாவம் அவனுக்காக அப்படியே அந்த சிங்கத்தை போல பதுங்கி இருந்து காத்திருக்கிறான். அதுக்கு வசனம் பாருங்க நீங்க, 4:7 வசனம், ஆதியாகமம். வாசற்படியில் படுத்திருக்கும், எஸ்கேப் ஆக முடியாது, அப்படியே கவ்வீர். அப்போ அந்த மனுஷன் பாவத்திற்குள்ளாக போகும் போது, போக நினைச்சானா, அவனுக்கு எதை காத்திருக்குங்க, சிங்கம். ஆனா அதே மனுஷன் தேவனிடம் சரணடைய முன் வந்துட்டார்னா அங்க கூட என்ன காத்திருக்குன்னா, அந்த பலியை ஏற்றுக்கொள்வதற்க ஒரு ஆட்டுக்குட்டி அங்க காத்திருக்கு. அதுதான் நம்மளுடைய இரட்சகராகிய கிறிஸ்து. எப்படி சொல்றோம்னா, நமக்காக அவர் என்ன பண்றாருங்க, பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த தடவை இந்த சகோதரனை மன்னிச்சிருங்க, ஏதாவது இந்த சகோதரையும் மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் நம்முடைய பாவங்களிலிருந்து விலகி காப்பவர் யாருன்னு பாக்குறோம், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. சோ அந்த இடத்துல கூட இந்த ஒரு ஆட்டின் குணம் அங்க தேவன் பயன்படுத்துறான்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம், பிரியமானவர்களே. அப்போ அந்த ஒரு மனுஷன் தேவனிடம் சரணடைவதற்கு முன் வந்துட்டா, தேவனிடமிருந்து மூன்று காரியங்கள் கிறிஸ்து நமக்காக வாங்கி தராங்க. அதாவது தேவனுடைய ஞானம் ஒன்று, இரண்டாவது அந்த செய்த பாவத்திலிருந்து தன் இருதயத்தை சுத்திகரித்தல். அது கூட என்ன பண்றாங்க, மனுஷன் உணர்ந்துடுறாங்க, அந்த ஒரு மன்னிப்பு கிடைச்ச உடனே இந்த மாதிரி நம்ம பண்ணிருக்க கூடாதுன்னு தன் இருதயத்தை தானே சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியம் அங்க கிடைக்குது. மூன்றாவதாக தேவனுடைய உன்னதமான அந்த அன்பு. இந்த மூணுமே பரிசாக கிறிஸ்து நமக்காக அங்க வாங்கி தரான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி இருக்கும்போது அந்த காலத்துல வாழ்ந்துட்டாங்க முற்பிதாக்கள் இல்லைங்களா. இப்ப நீங்க சேத் எடுத்துட்டீங்கன்னா, சேத் முதல் நோவாவினுடைய குமாரன் ஷேம் வரைக்கும் என்ன தொழில் பண்ணிருப்பாங்க, மேய்ப்பர்கள் தான். அதே மாதிரி அது முதலாம் உலகத்தில், இரண்டாம் உலகத்தில் சேம் முதல் நீங்க ஆபிரகாம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா, எல்லாரும் மேய்ப்பும் தொழில் தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. வேற பிரதான தொழில் அவங்களுக்கு எதுவும் இல்லை, மேய்க்கன் மேய்ப்பர்கள் தான், அதுவும் ஆடு மேய்த்தர்கள் தான் அங்க வந்து பிரசித்தமான ஒரு தொழில். அப்போ இதன் மூலம் நம்ம என்ன பாக்குறோம்னா, மனிதர்கள் அந்த ஆட்டோடனே என்ன பண்ணிருக்காங்க, ஒன்றி வாழ்ந்திருக்கிறார்கள். டெய்லி அது தேவைப்படும் போது அடிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க, அது கூடவே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். பெரும்பாலான முற்பிதாக்கள் அவங்க எப்படிதான் இருந்திருக்காங்கன்னா, ஒரு மேய்ப்பன் என்ற அந்த தொழில அவங்க ஈடுபட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்போ இப்படி இருக்கும்போது ஆடு வந்து அந்த மனுஷனுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகள் எல்லாமே அது மனுஷனுக்கு கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதாவது பொருளாதாரம், அதுக்கு கூட ஆடு அங்க பெரும் உதவி செஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு மேல முதலீடு கட்டுறதுக்கு கூட அந்த ஆட்டினுடைய அந்த ஒரு பொருளாதாரத்தை வச்சுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தொழில் செஞ்சு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். கடைசியாக அவங்க சாகும் வரைக்கும் அந்த ஆடு மனிதர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கு எல்லா விஷயத்திலும். சோ அது எப்படின்னு சொல்லி கூட நம்ம இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு, அதை நம்ம பார்க்கலாம். முதல் ஆட்டின் மூலம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னதுங்க சொல்லல, அது நார்மலா நம்ம தெரிஞ்சது கறி, அது ரொம்ப சிம்பிளா தெரியும் நம்மளுக்கு. அது இறைச்சி அங்க தேவைப்பட்டிருக்குது, அது அவங்க புசிச்சிருக்கிறாங்க. இப்ப இரண்டாவது ஆட்டினுடைய பால், அது இப்ப வந்து யாரும் விரும்புறது இல்லை. ஆனா ஆட்டினுடைய பால் யாருக்கு நம்ம ஞாபகம் வரும்னா காந்தி. சோ அவருடைய ஆரோக்கியத்திற்கு காரணமே அவர் ஆட்டுப்பால் குடிச்சுதான் வளர்ந்திருக்கிறார். அப்ப ஆட்டினுடைய பால் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மோர் நெய் இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்ப இதுவும் கூட அங்க மனிதனுக்கு அது தேவைப்பட்டிருக்குது. மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி வெளிச்சத்துல உட்கார்ந்து இருக்கோம், அந்த காலத்துல ஏதுங்க இந்த மாதிரி லைட். அப்ப அவங்க வந்து வீட்டுல வந்து வசிக்கும் போது வெளிச்சம் உண்டாவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்டினுடைய கொழுப்பு. அது நம்ம நல்லா தெரியும், அதாவது ஆசரிப்பின் கூடாரத்துல அந்த முக்கியமான பொருட்கள் கூட எதையும் சேர்த்து போடுறாங்க கொழுப்பு, ஏன்னா அது எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல கொழுப்பை வச்சுட்டு அதை பத்த வச்சுட்டாங்கன்னா விடியிற வரைக்கும் அது அப்படியே ஸ்லோவா எரிஞ்சுட்டே இருக்கும். அப்போ அங்க ஒளி லைட் கொடுக்கறதுக்கு கூட ஆட்டினுடைய கொழுப்பு அந்த ஜனங்களுக்கு அங்க பயன்படுத்தப்பட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மட்டுமல்லாமல் அதனுடைய தோல் ரொம்ப விசேஷமாக நிறைய காரியங்களுக்காக பயன்படுது, அதாவது போர்வை, மேலங்கி. மேலங்கி நல்லா முரட்டா அந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் போடுவாங்க வக்கீல்கள் கோர்ட், அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மேலங்கி. அப்புறம் அவங்க தங்குவதற்கு கூடாரம், அதுவும் கூட ஆட்டு தோல்னு தான் வந்து அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்புறம் இந்த மாதிரி தோல் மூலம் அவங்களுக்கு அதே மாதிரி மழை காலத்திலோ அல்லது வெயில் காலத்திலோ பாதுகாக்கிறதுக்கு இதனுடைய தோல் அங்க பயன்படுத்துறது நம்ம பாக்குறோம். அது மட்டுமல்ல அடுப்பு கறி, அது கூட அந்த ஆட்டினுடைய எலும்பில் இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சார்கோல் உண்டு பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட், அது எதுவும் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு புல்லாங்குழல் மரத்துல இருந்து செய்யறாங்க. ஆனா அன்னைக்கு ஆட்டினுடைய எலும்பில் இருந்து ஃப்ளூட் கூட அவங்க வாசிச்சிருக்கதா சொல்லி இங்க சகோதரர் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அவங்க ஃப்ளூட் வாசிச்சு அங்க இசை பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கலாம் என்று இங்க கூறப்பட்டிருக்கு அன்பான சகோதரர்களே. மேலும் அதனுடைய தோள்கள் வந்து இந்த கம்பளி விரிப்பு, கம்பளி போன்றவற்றிற்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முக்கியமா ஒன்னு சொல்லணும்னா நம்முடைய வேதாகமம் யாரால் எழுதப்பட்டிருக்கு, எத்தனை பேர், 40 நாள், எந்த காலத்துல. இன்னைக்கு நம்ம பேப்பர் இருக்குது, பேனா இருக்கு. அவங்க வேதாகமத்தை அந்த காலத்துல எதை வச்சு எழுதியிருப்பாங்கன்னா ஆட்டினுடைய தோல், அதுக்கு கூட ஆட்டினுடைய தோல் பயன்படுத்தப்பட்டிருக்கு அன்பான சகோதரர். அதனுடைய அந்த கொழுப்பு திரவத்திலிருந்து அவங்க மை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இங்க், அதனுடைய அது எலும்பு துண்டு வந்து ஒரு பேனா மாதிரி பயன்படுத்தி அப்படித்தான் பைபிள் ஆதி காலத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆதியிலே என்ன இருந்ததுங்க, வார்த்தை இருந்துச்சு, யார் அது. அப்போ பாருங்க ஒரு ஆச்சரியம், அவருடைய வார்த்தையை அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதுவதற்கு அவரை அடையாளப்படுத்துகிற ஒரு ஜீவன் மூலமா தான் அது கூட தேவனங்க எழுதி வச்சிருக்கார். அதுதான் இங்க ஆச்சரியம், பைபிள் எழுதுவதற்கு காரணம் அந்த ஒரு இயேசுவை அடையாளப்படுத்துகிற ஒரு ஜீவன் மூலமாகவே பைபிள் கூட இங்க வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு பார்க்கணும். இது ஒரு பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாக இந்த ஆட்டுக்குட்டி இவ்வளவு ஒரு தேவையை அங்க மனிதர்கள் மூலம் அங்க கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம் அன்பான சகோதரர்கள். அது மாத்திரமல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன விலங்கினங்கள் வளர்க்கிறோம், ஆடு, கோழி, நாய், பூனை இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கிறோம். ஆனா முதன் முதல்ல வீட்டுல வளர்த்த ஒரு மிருகம் என்னன்னு சொல்லி இந்த உயிரியல் நிபுணர்கள் சொல்றாங்கன்னா அது கூட ஆடுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது நம்ம வீட்டுல, அதுக்கப்புறம் தான் மற்ற விலங்கு கோழி அதெல்லாம் வந்திருக்கு. அப்ப முதன் முதலில் வீட்டுல இருந்து அதை வளர்த்து அது உணவுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விலங்கினம் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது கூட இங்க ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். பாருங்க இப்ப முதலாம் உலகத்துல எல்லாம் அழிந்தது இல்லைங்களா, இரண்டாம் உலகத்துல ஆடு எப்படி வந்துருச்சு, எப்படி வந்துச்சுங்க, பேழையில அவர் ஒவ்வொரு எல்லா மிருகங்களையும் பேழையில தேவன் என்ன பண்ண சொன்னாருங்க, ஜோடி ஜோடியா அடிச்சு வைங்க, அது இரண்டாம் உலகத்திற்கு அதுதான் வந்து தேவைப்படும் சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த ஆடு கூட பேழையில ஏழு ஜோடிகளை தேவன் அங்க பாதுகாத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப பாருங்க, நோவா அங்க ஒரு பெரிய ஆபத்திலிருந்து விடுதலை ஆகி இரண்டாம் உலகத்துக்குள்ள வந்துட்டார். வந்த உடனே சும்மா இருப்பாருங்களா, என்ன பண்ணிருக்கலாம், தேவனுக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு மீட்பு, இந்த ஒரு அட்டுவழியம் அநியாயத்திலிருந்து எங்களை வந்து காத்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கா, தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையில அங்க ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, அது கூட ஒரு ஆட்டுக்குட்டி, அதுவும் கூட அங்க வந்து மனிதனுடைய மீட்புக்காக அங்க பலியிடப்பட்டது. இது நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்முடைய மீட்ப ரட்சகர் அங்க சொல்றார். இப்படி முதலாம் உலகத்திலிருந்து அந்த உயிருடன் மீட்டு வந்த அந்த எட்டு பேர் தங்களுக்காக அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார்களோ, அதே மாதிரி நம்முடைய ரட்சகர் அந்த உலகத்தின் பாவத்தை மீட்பதற்காக தம்மையே அங்கு பலியாக தந்தார். இங்கே கூட ஒரு ஆட்டுக்குட்டி அங்க வந்து பலியாகுதுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதரர்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை பலி செலுத்துக்கு ரெடி ஆயிட்டார். ஆனா அங்க கத்தியை ஓங்கும் போது தேவன் என்ன பண்றாங்க, தடுத்துட்டார். சரி, உன்னுடைய விசுவாசம் ஜெயித்தது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நான் அங்கீகரிக்கிறேன், இனி உன் மகனை நீ பலி செலுத்த வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணி, அதோ அங்க ஒரு ஆடு வச்சிருக்கனா, அதை நீ பலி செலுத்து. அங்கேயும் கூட ஒரு ஆடு தேவனுக்கு முன்பாக பலி செலுத்தது. பிரியமானவர்களை, நிறைய இடத்துல பார்க்கும்போது இந்த ஆடுதான் பலியாகுது. அப்ப நமக்கு கூட எல்லா விஷயத்திலும் யார் பலியாகிறார்னா, நம்முடைய ரட்சகர் தான். என்ன நம்ம பார்க்கலாம், அதாவது இந்த நோவா பலி செலுத்தின விதம் அங்க ஆதியாகமம் 9:3-4.
உங்களுக்கு ஆதாரமாய் இருப்பதாக பசு பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாமிசத்தை அதை உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழிவாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழிவாங்குவேன்.
அதாவது தேவன் முதலாம் உலகத்துல இந்த மாமிசம் சாப்பிடுற பத்தி ஒரு எந்த ஒரு கண்டிஷனும் அங்க வச்சது இல்ல. யார் என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, என்ன சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க. ஆனா இரண்டாம் உலகத்துல ஒரு கட்டளையை கொடுத்தார், நீங்க இந்த ஆட்டின் மாமிசத்தை நீங்க சாப்பிடலாம், ஆனா அதன் ரத்தத்தை டச் பண்ணாதீங்க, ஏன்னா அது விசேஷமாக இருக்கக்கூடியது, ஒரு கணத்திற்குரிய ஒரு பொருள் சொல்லி அங்க ஒரு கட்டளை தேவன் கொடுக்கிறார் அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனா அது அந்த ரத்தம் எங்கெல்லாம் பயன்பட போடுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, அது ஒரு வசனம் லேவியராகம் 17:11.
செய்யக்கூடியது
ரத்தமே. அது மட்டுமல்ல, அங்க ஆசிரியப்பின் கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசாரியர்கள் மேல ஜனங்கள் மேலும் தெளிக்கப்படுவது அந்த ரத்தம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை நன்கு உணர்ந்தவர்களாக என்ன பண்ணணுமாமோ அதுக்கு கனம் அளித்தல் வேண்டும் சொல்றாருங்க. வேற எங்கெல்லாம் ரத்தம் அங்க பயன்படுது தெளிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கும்போது பலிபீடத்தின் அந்த பிரகாரத்தில் வைக்கக்கூடிய எதுங்க, பிரகாரத்தில் என்ன இருக்குங்க, பலிபீடம் தண்ணீர் தட்டி தான் இருக்கு பிரகாரத்தில். அப்ப அந்த ரத்தம் எங்க பூசப்பட்டிருக்குதுன்னா, இந்த பலிபீடத்தின் 4 கொம்புகள்ல அங்க பூசணும் சொல்லி சொல்றாரு லேவியராகமம் 4:18. அப்போ பலிபீடத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 கொம்புகள்ல ரத்தம் பூசப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அங்க கிருபாசனத்தின் முன்பாக அது என்ன பண்ணுங்க, கிழக்கு புறமாக தெளிக்கப்பட வேண்டும் இல்லைங்களா. அது கூட நமக்கு இருக்கு 14:16.
பின்பு காளையின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் தெளித்து இந்த ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழு தரம் தன் விரலினால் தெளிக்க கிடைக்கும்.
அப்படி தெளிக்கும் போது அங்க என்ன ஒரு சிம்பிள் கிடைக்கும்னு நம்ம பாக்குறோம்னா சிலுவை சிம்பிள். அது கூட இங்க நம்ம கர்த்தர் கிறிஸ்துவின் அந்த மரணத்தை அங்க தெளிவுபடுத்துன்னு சொல்லி அதுக்கு கூட இந்த ரத்தம் அங்க பயன்படுது. அது மாத்திரமல்ல ஒவ்வொரு திரையிலும் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள தொடர்பது திரை இல்லைங்களா, இரண்டு விதமான திரை. அங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு திரை, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பாக ஒரு திரை. அங்க வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார் தேவன் இல்லைங்களா, பின்னலாடையால் பின்னப்பட்ட அங்க இருக்கக்கூடிய கலர்ஸ் கூட என்னதான் பார்க்கும்போது ரத்தாம்பரம். அங்கே கூட ரத்தத்தின் அடையாளம் தேவன் அங்க போட்டிருக்கிறார் சொல்லி நம்ம அங்க பாக்கிறோம். அது மாத்திரமல்ல நியாய தீர்ப்பும் அளிக்கக்கூடிய அந்த பிரதான ஆசாரியர்கள் அவங்க என்ன அவங்க போட்டிருக்கிற உடை எப்படி இருக்குங்க, விசேஷமாகவே இருக்கும் இல்லைங்களா. அவங்க போட்டிருக்கிற அந்த மார்க்கச்சைகள்ல அந்த 12 வித கற்கள்ல ரத்தாம்பரம் கூட அங்க இருக்கதா சொல்லி இங்க பாக்குறோம் அன்பான சகோதரர்கள். அப்போ ஆதியாகமம் 46 அதிகாரம் 34 வசனம் நாம் படிக்கலாம்.
நீங்கள் போசான் நாட்டிலே குடியிருக்கும்படி அவனை நோக்கி, எங்கள் பிதாக்களை போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள்,
என்ன அனுசரிச்சுட்டு வந்தாங்க. இந்த ஒரு விஷயம் யாருக்கு அங்க பிடிக்கல, எகிப்தியருக்கு, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மீது அருவறுப்பு உண்டானது. சதையத்தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம், பெயர் கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படிதான் பாக்குறாங்க, அருவறுப்பாக பாக்குறோம். இவங்க சொல்றது சத்தியம் இல்ல, வேணுமா சத்தியம் சொல்றேன்னு டெய்லி பைபிள் எடுத்துட்டு போறாங்க, இவங்க சொல்றது உண்மை நரகம் இல்லைன்னு சொல்றாங்க, ஆத்மா சாதுன்னு சொல்றாங்க. சோ அப்படி என்ன பண்றாங்கன்னா அங்க ஏத்தியர்கள் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வெறுத்தார்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்மளை கூட உலகம் மற்றும் அந்த கிறிஸ்தவ ஜனங்கள் நம்மளை ஒதுக்கி பார்க்கிறார்கள், நம்மை வெறுக்கிறார்கள் சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். இது கூட அங்க ஒரு அடையாளமாக தேவன் அங்க தந்திருக்கிறார் அன்பான சகோதரர்களே. அப்ப இது வந்து நம்ம இப்ப பாத்துருக்கிறது வந்து ஆட்டுக்குட்டியினுடைய குணாதிசயங்கள், அது எந்த எவ்விதமாக பலியாகுதுன்னு சொல்லி இதை வந்து நம்ம இப்போ கிறிஸ்துவிடம் கிறிஸ்துவோடு அது கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கலாம் அன்பான சகோதர சகோதரி. அப்போ தேவன் அங்க எகிப்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை ஒரே குடும்பமாக அங்க என்ன பண்ணார்னா அவர் வழி நடத்திட்டு பாதுகாத்துட்டு வந்தான்னு சொல்லி பார்க்கும் மோசேயினுடைய காலத்துல. அப்படி இருக்கும்போது ஜனங்களுடைய வாழ்விலும் வழிபாடுகளிலும் அவர் என்ன பண்ணார்னா இந்த ஆடு என்னாச்சுங்க ஒன்றி இருக்கவே செஞ்சார். எங்கெல்லாம் போவாங்களோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பைபிள் பத்தி ஏதோ ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆடு இருக்கும் கண்டிப்பா. அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் ஆடு இருக்கிற மாதிரி தேவன் அந்த ஜனங்களை அங்க வழி நடத்திட்டு வந்தான்னு பாக்க. அப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரே தேசமாக அங்க ஒன்று கூட்டி சேர்க்கும் காலம் நெருங்கும் போது தேவன் மீண்டுமாக அந்த ஆட்டுக்கு ஒரு கணம் மகிமை அங்க கொடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 12:3-6 வசனங்கள்.
நீங்கள் இஸ்ரேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10 வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை குசிக்கிறதுக்கு போதுமான பேர்லாய் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் ஆட்டு மக்களின் லெக்கத்துக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் குசிக்கத்தக்கதாக லெக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதும் உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம்.
அப்போ இது வந்து தேவன் என்ன சொல்றாருன்னா அந்த பஸ்கா பண்டிகை அனுசரிக்கும்படியாக ஜனங்களுக்கு என்ன பண்றாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை. அப்போ அப்ப ஜனங்கள் எப்படிதான் வாழ்ந்து இருக்காங்கன்னா அது ஆடுகளோடவே ஒன்றாக இருந்து கூடி அங்க வாழ்ந்து வந்தாங்க சொல்லி நம்ம அங்க பாக்கிறோம். அப்ப தேவைப்படும் போது அது உணவாகவும் அங்க பயன்படுத்தி வந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த ஆட்டையே நீங்க என்ன பண்ணுங்க தேர்ந்தெடுத்து ஒரு பஸ்கா பலியாக நீங்க செலுத்த வேணும்னு சொல்லி அங்க ஆர்டர் கொடுக்கற அதையும் கூட அங்க ஜனங்கள் செய்து வருகிறாங்கன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அப்போ பிரியமான சகோதரர்களே, அதாவது அந்த ஆடு தெரிந்து கொள்ள போடும் போது அந்த ஒவ்வொரு வீட்லயும் எப்படி நினைப்பாங்கன்னா, சாதாரணமா ஒரு ஆடு அப்படிதான் நினைப்பாங்க, ஒரு சாதாரணமான ஆடு. ஆனா அந்த நாள் நெருங்க 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 அவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஆட்டு மேல இன்னும் கவனம் அதிகமா போகும். இதைத்தான் நாம என்ன பண்ண போறோம், புசிச்சு சாப்பிட போறோம். இதே வந்து அந்த நீசான் மாதம் 14ஆம் தேதி ஆகும்போது அது குடும்பத்துல ஒரு உறுப்பினராகவே அந்த ஆடு மாறிக்கிட்டு அந்த அளவுக்கு அது க்ளோஸ் ஆயிடுது அந்த குடும்பத்துல. அப்ப அந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கும் போது அது எப்படி எல்லாம் இருந்திருக்கும் அந்த வீட்டுல, குழந்தைகள் கூட துள்ளி விளையாடும், அது காதை கடிக்கும், மூக்க நக்கும், குழந்தைகள் கட்டி பிடிப்பாங்க, விளையாடுவாங்க, வீட்டுல இருக்கிற எல்லா அறைகளிலும் அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் துள்ளி குதிச்சு ஒரு செல்ல பிள்ளையாக அங்க விளையாடுன்னு சொல்லி நம்ம அங்க பாக்கோம். அது இன்னைக்கும் கூட நம்ம பாக்கலாம், ஆனா இங்க சிட்டிஸ்ல பாக்க முடியாது. கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு இந்த ரூம் குள்ளதான் இருக்கணும் இல்ல, பெட்ரூம் வரைக்கும் அது பாட்டு போகும் வரும், ஆனா அது கண்டுக்க மாட்டாங்க, அது ஒரு செல்ல பிராணியாக அங்க வளர்ப்பாங்க. இந்த மாதிரி தான் அங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் கூட இந்த ஆடு ரொம்ப செல்ல பிள்ளையாக அங்க வளர்ந்திருக்கும். அன்பான சகோதரர்கள், இப்படித்தான் யூத ஜனங்கள் கிறிஸ்து இறப்பதற்கு முன்பதாக என்ன சொன்னாங்க, ஓசன்னா ஓசனான்னு அவரை மகிமைப்படுத்தி அந்த ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி துள்ளி குதிக்கிற ஒரு அந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு ஒரு அன்பா வளர்ந்திருப்பாங்க. அதத்தான் அந்த குடும்பத்தின் தலைவன் அந்த 14ஆம் நாள் அவர் சங்காரம் பண்ணி புசிக்க போறாங்க, பலியாக போகுது அந்த ஆடுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்முடைய ரட்சகர் கூட அந்த குறிப்பிட்ட நாளில என்ன பண்றாருங்க, சிலுவை மரணத்துல அவர் மறிக்க போறாரு. அந்த யூத ஜனங்கள் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க, சிலுவையில் அறைய சொல்லி எப்படி இங்க அதே வீட்டுக்குள்ள இருந்த உரிமையாளர்கள் மூலமாகவே அந்த ஆடு பலியிடுதோ, அங்கேயும் கூட சொந்த ஜனங்கள் மூலமாகவே காட்டி கொடுக்கப்பட்டு அந்த கிறிஸ்து அங்க நம்மளுக்கு பலியாகிறான்னு சொல்லி பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இப்படி இருக்கும்போது அந்த பஸ்கா அனுசரித்த பின்பு அதனுடைய ரத்தம், அந்த ஆட்டினுடைய ரத்தம் எங்க தெளிக்கப்பட வேண்டும், வீட்டின் நிலைக்கால்களிலும், அந்த வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைச்சன் அது சொல்லுவாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணும், ரத்தத்தை தெளிக்கணும். அப்ப தெளிச்சா யாருக்கு விடுதலை கிடைக்குதுன்னு பார்க்கும்போது, ஆமா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைகளும் ஜீவன் கிடைக்கும் இல்லைன்னு என்ன பண்றாருங்க. அப்போ இந்த இடத்துல முக்கியமா தேவன் என்ன பாக்குறாருன்னா, தலைச்சன் பிள்ளைகளை காப்பதற்காக அல்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கண்டிஷன் கொடுத்தா தான் ஜனங்கள் இதை பின்பற்றுவாங்கன்னு சொல்லிதான் அது ஒரு ஆர்டர் பண்ணாரு. ஆனா அங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வீட்டு நிலைக்காலிலும் ரத்தம் இருக்க வேண்டும், அதுதான் தேவன் விரும்புறார். ஆனா சாதாரணமா நீங்க வந்து ஒரு ஆட்டை வெட்டி ரத்தம் தெளிச்சிருப்பான்னு சொன்னா யாரும் தெளிச்சுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி நீ தெளிக்கலன்னா உங்களுடைய தலைச்சன் பிள்ளை சங்காரமாக்கப்படும் உங்களுக்கு பயந்துடுறாங்க. சோ அந்த இடத்துல கூட அந்த ரத்தம் அங்க எதை வெளிப்படுத்துதுன்னா, கீழ்ப்படிதலை தேவனிடந்து கத்துக் கொடுக்கறதுக்கு அந்த ரத்தம் அங்க பயன்படுத்தும் சொல்லி நம்ம பாக்கிறோம். அதுவும் கூட அந்த ஆட்டின் ரத்தமே அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும்போது ரத்தம் தெளிச்சதுக்கு அப்புறம் யார் வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்கன்னா அந்த ரத்தத்தை கடந்துதான் செல்ல வேணும். ரத்தம் பார்க்காம யாரும் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது, சாதாரண மனுஷன் இருந்தாலும் சரி அல்லது அந்த சங்கார தூதனா இருந்தாலும் சரி. அப்ப இது கூட எதை அடையாளப்படுத்துனா, தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரணும்னா இதுதான் வழின்னு பார்க்கும்போது கிறிஸ்தனுடைய ஈடுபலி. சோ அதுதான் வந்து ரூட், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அந்த மாதிரி அதனால சொல்ற நிலைக்கால்கள் தெளிச்சது அந்த வழி, அதை ஏற்படுத்துது அந்த ரத்தம். அப்ப கிறிஸ்துனுடைய ரத்தமே ஜெயம் சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் தேவனுடைய திட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு வழி. இது கூட அங்க அடையாளப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இப்ப நாம கிறிஸ்துனுடைய வாழ்க்கைக்கு நாம் அங்க வரலாம். கிறிஸ்து அங்க பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக அந்த மேல் வீட்டு அறையில என்ன பண்றாருங்க, ராபோஜனம் செய்வதற்கு தயாராகும் போது அவர் கூட சீஷர்கள் மத்தியில் அவங்க என்ன பண்ணிருக்காருன்னா, ஆலோசனை பண்ணிருக்காரு எவ்விதமான பலி செலுத்துவதுன்னு. அங்க ஆலோசனை பண்ணும் போது அவரை ஒரு சிந்தனை அவருக்கு வருது, அதாவது யோவான் 8:58 நாம் படிக்கலாம். ஆமாம். அப்ப ஆபிரகாம் முன்பு உருவாதுக்கு முன்பாகவே கிறிஸ்து இருக்கிறார், அதை வந்து அவராகவே இப்ப சொல்றார். அப்போ நம்முடைய ரட்சகர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொரு பலி அங்க ஆட்டின் பலி நடக்க போதெல்லாம் அவர் இதை வாட்ச் பண்ணிட்டே வர்றார். அங்க ஏதேன் தோட்டத்துல ஒரு ஆடு பலியாகுது, அதுக்கப்புறம் ஆபேலுக்கு ஒரு ஆடு பலியாகுது, நோவா ஒரு ஆடு பலி பண்ற, ஆபிரகாம் அங்க ஒரு ஆடு பலி பண்ற, இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்துக்கு என்ன தோணிருக்குன்னா, இந்த ஆட்டினுடைய பலியை தான் தேவன் நம்முடைய பிதா ஏற்றுக்கொள்கிறார். இப்ப அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் என்னுடைய பலி இருக்கணும்னு சொல்லி அந்த மேல் வீட்டறையில அவருக்கு அங்க சிந்தனை வருதுன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம், அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அதுக்கப்புறம் பாக்குறோம் நம்ம அவருடைய பாடுகள் ரொம்ப பயங்கரமாக அங்க இருந்ததுன்னு சொல்லி அந்த முக்கியமான இரண்டு இடங்கள் இங்க தேவன் குறிப்பிடுகிறார். அந்த இரண்டு இடங்களும் கிறிஸ்துனுடைய பாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளங்களாக இருந்துச்சு. என்னென்ன இடங்கள் சொல்றீங்களா? கெத்செமனி, கல்வாரி. அப்ப கெத்செமனி நம்ம பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஒரு இடம், எதுக்கு அடையாளப்படுத்துது, கெத்செமனியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒலிவ மரங்கள் அங்க அதிகமாக காணப்படுகிறது. அப்ப அங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒலிவ மரங்கள் வச்சு அதனுடைய இலைகளை வச்சு எண்ணெய் உண்டு பண்ற ஒரு இடம், ஆயில் பிரஸ் அப்படின்னு சொல்றாருங்க, ஆயில் ஆலை. அப்போ அந்த ஆயில் எப்படிதான் உருவாகுனா, அந்த ஒலிவ மரம் இலைகளோ அல்லது அந்த காய்களோ வந்து நன்றாக இடித்து கசக்கி பிழிய கூடுதல் பிழிஞ்சாதான் என்ன வருங்க, அந்த ஒரு எண்ணெய் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பாக்கிறோம். அந்த அளவுக்கு தான் அது எதை அடையாளப்படுத்தினா, நம்முடைய கிறைஸ்துடைய பாடுகள் அங்க சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய இருக்கக்கூடிய சீசர்கள்கிட்ட என்ன வேண்டுகிறாருங்க, வெளித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆனா அங்க சீசர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதுக்கு மாறாக தூங்கிடுறாங்க. இவர் மறுபடியும் ஆட்ட போறார், பிதாட்ட போய் தனிமையிலே அங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ பிதா அங்க பதில் கொடுத்தார்னா இல்ல. அப்போ சீசர்கள் கிட்டையும் ஒரு தோல்வி, பிதா கிட்டையும் ஒரு தோல்வி. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவரு ரொம்ப விரக்தி அடைஞ்சார். அந்த கெத்செமனியில மீண்டும் சீசர் கிட்ட வர்றார், அதே மாதிரி சொல்றார், அதே மாதிரி தூங்குறாங்க, மறுபடியும் பிதாட்ட போறார், அங்க வேண்டார், பதில் கிடைக்கல. நினைச்சு பாருங்க அவருடைய மனநிலை அங்க எப்பேற்பட்டதாக இருக்கும். மூன்றாவது முறையாக பிதாவிடம் போய் ஜெபிக்கிறார், அப்ப என்ன கிடைக்குதுங்க? அப்ப பாருங்க, இந்த ஒலிவ மறை ஒலிவ எண்ணெய் எதுக்கு அடையாளப்படுது, எண்ணெய் எதுக்கு அடையாளப்படுத்துதுன்னா அபிஷேகம் மற்றும் புத்தியுள்ள கன்னிகைகள் எதை விட்டாங்க, அவ பரிசுத்த ஆவியை அங்க கொடுக்குது. சோ அங்க ஒரு நம்பிக்கை என்னன்னா, கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரே நம்பிக்கை, பிதா எப்படியும் நம்மளுக்கு பதில் தருவார். அதே மாதிரி மூன்றாவது முறை ஒரு தூதன் மூலமாக பரிசுத்த ஆவியை அங்க தந்து பலப்படுத்தினார் சொல்லி நம்ம அங்க பாக்கிறோம். அதுதான் இந்த எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அங்க பரிசுத்தாவின் மூலம் கிறிஸ்து அங்க ஒரு பலன் பெற்று அப்புறம் வந்து என்ன பண்றாருங்க, சரி நீங்க இனி தூங்கலாம், எனக்கு தயவு கிடைத்திருச்சு அப்பாட்டு இருந்து சொல்லி சொல்றாரு. சோ அதுக்கு முன்பதாக அவர் எவ்வளவு ஒரு வேதனைக்குள்ள, அதுக்கப்புறம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு யூதாஸ் காரியத்து வரார், அவங்க காட்டி கொடுக்கறாங்க. இந்த ஒரு பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது அங்க கெத்செமனே ஒரு மிகப்பெரிய ஒரு இவருடைய வாழ்க்கையில துயரமான ஒரு இடம் சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப கெத்செமனே அவருடைய மென்டல் டிபிகல்டிஸ் அங்க வெளிப்படுச்சு, அதாவது மனோரீதியான பாடுகள் அனுபவங்கள் அங்கே வெளிப்படுத்துச்சு. அதே மாதிரி இப்ப கல்வாரி நம்ம எடுத்துட்டோம்னா, அது எவ்விதமாக அவருக்கு பாடுகள் தந்ததுன்னா, வெளிப்புறமான பாடுகள், மாம்சீக ரீதியான பாடுகளே அங்க தந்தது. சுத்தி நிற்கிற சீஷர்கள் மத்தியில அவருக்கு அங்க கனம் இல்லை. ஒருத்தர் வந்து அவரவே மறுதளிக்கிறார், இன்னும் பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்ன பண்றாங்க, கேலி கிண்டல். எச்சில் துப்புறாங்க, முள்முடி சூட்டுறாங்க, சவுக்கடி கொடுக்கறாங்க. இந்த பாடுகள்லாம் இதை எது குறிக்குதுன்னா கல்வாரி. இது உடல் ரீதியாக வருகிற துன்பங்கள். சோ இதெல்லாம் பொறுத்து தான் அவர் என்ன பண்றாருங்க, கடைசி தன்னுடைய ஜீவனை சிலுவையில அங்க மாய்க்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ அந்த இடத்துல அவருக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைச்சது. சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா, கடைசியாக. அது என்ன வார்த்தைங்க? 27:46 மத்தேயு
9:00 என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா?
அப்போ இது வந்து ஆங்கிலத்தில் வாசிக்க முடியுமா சிஸ்டர்? ஏலி ஏலி லாமா சபத்கானி. அப்ப என் தேவனே, என் தேவனே. அப்போ அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு சம்பவத்திலையும் தன்னுடைய அப்பா கைவிட்டதா? வசனம் இல்ல, சரித்திரம் இல்ல. ஆனா அங்கதான் விட போகிறார் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை யாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா? நம்முடைய கிறிஸ்துக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் அவரால் தாங்க முடியாத ஒரு உச்சகட்ட வேதனை. அப்போ அந்த இங்கிலீஷ்ல படிக்கிறீங்களா? 27:46 அங்க போட்டிருக்கா, நல்லா படிங்க. ஏலோய் ஏலோய், அதுக்கு ஒரு சின்ன குறிப்பு கீழே கொடுத்திருப்பாங்க, அது படிங்க. சம் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஏலி ஏலி, சில குறிப்புகள் எப்படிதான் சொல்லுதுன்னா ஏலி ஏலின்னு தான் குறிச்சிருக்குது. ஆனா இங்க ஏலி ஏலோ ஏலோ அப்படின்னா அந்த வார்த்தை அப்படியே மாறிச்சுக்கலாமா, அந்த அளவுக்கு ஒரு வேதனைங்க. அப்பாவை கூப்பிடும் போது ஏலிங்க ஏலோ அப்படின்னு ஒரு மாதிரி துயர சத்தம் வந்துருச்சு, அந்த அளவுக்கு அவருக்கு ஃபீலிங் அங்க சிலுவையில இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா தன்னுடைய பிதா கைவிட போகிறார் அப்படிங்கறத அங்க உணர்ந்து அதை தாங்க முடியாமல் என்ன பண்ணார்னா தன்னுடைய ஜீவனை அங்க ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி அங்க பாக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, சோ இந்த மாதிரி தான் எப்படி அங்க ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்கு முன்பதாக இருக்கும்போது ஈசாக்கு என்ன சொன்னாருங்க, என்னை நீங்க தாராளமா பலி செலுத்திக்கோங்க, தன்னை முழுவதுமாக அங்க ஒப்பு கொடுத்தார். ஆனா அங்கே கூட தேவன் என்ன பண்ணார்னா ஈசாக்கினுடைய மரணத்தை காத்துட்டார், தடுத்துட்டார். ஆனா இங்க வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவரால் தடுக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்ப வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறார் என்ன வரைக்கும் இன்னும் தீக்கல. அப்ப அந்த ஹார்ட்ல எல்லாருடைய பாவங்களையும் அவருடைய ஹார்ட்ல வச்சிருக்கிறார். அப்பதான் பிதா சொல்றாரு இந்த மாதிரி ஹார்ட் வேண்டான்னு தான் அந்த ஹார்ட் வெடிச்சு சாரதுக்கு தேவன் அங்க அனுமதி கொடுத்துட்டார். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம நினைச்சு பார்க்கணும் பிரியமானவர்கள். அங்க ஈசாக்கை அவர் காப்பாற்றினார், இங்க அவர் அடையாளமா இருக்க இயேசு கிறிஸ்துவை அங்க உலக ஜனங்கள் அத்தனை பேருக்காகவும் அந்த இருதயத்தை அவர் உயிரை எடுத்தான்னு சொல்லி நமக்கு பார்க்கணும். சோ அப்படித்தான் நம்முடைய இரட்சகருடைய அங்க மரணம் நிகழ்ந்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஒரு பஸ்கா அனுசரிப்பு இன்னைக்கு பூமியில எப்படி இருக்குதுங்க பார்க்கும்போது, அங்க ஒரு பெரிய ஆட்டினுடைய பலி அதனுடைய இறைச்சி புசிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னு சொல்றாரு பிரதர்னா, காஞ்சு போன ஒரு சிக்கன் எலும்பு மாதிரி ஒரு காலி பிளேட்ல இருக்குதாமா. சோ அதனுடைய மாமிசம் எப்படி இருக்கும், அதுக்கு எப்படி ஒப்பிடுறாருன்னு, இப்ப வந்து ஒரு காஞ்சு போன சிக்கன் எலும்பு மாதிரி அப்படின்னா எதை குறிக்கிறதுனா, இன்னைக்கு இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் அதை எப்படி அனுசரிக்கிறாங்கன்னா, ஒரு முக்கியத்துவம் இல்லை, ஏதோ ரெண்டு பாட்டு, ஒரு ஜெபம், ஒரு ரெண்டு வார்த்தைகள், அதோட என்ன பண்ணிடுறாங்க அவங்க, இதுதான் ராபோஜனம் சொல்லி முடிச்சிடறாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய பாத அங்கங்களாக கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரமாக போகக்கூடிய இந்த ஆவிக்குரிய மனவாட்டி வகுப்பார் அதனை உணர்ந்திருக்கிறாங்க. இதுதான் பாஸ் ஓவர், இதுதான் இப்படிதான் நான் பஸ்காவை அனுசரிக்கணும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இங்க சொல்றாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த மாதிரி ஒரு மரணம் இதை வந்து சபை வகுப்பாருக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியலையாமா. அவர் உலகத்துக்கு சமாதானம் வேண்டும், உலகத்திற்கு அத்தனை பாவங்களும் தீரணும், இதெல்லாம் சபை வகுப்பார் எதிர்நோக்கி காத்திருக்கும் போது அவங்களுக்கு இந்த ஒரு மரணம், இப்படிப்பட்ட ஒரு மரணம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றதா இங்க எழுதியிருக்காரு. அப்போ இந்த எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவனுடைய மரணம் என்ன பண்ணுங்க, நிச்சயம் அங்க கொண்டு வரும். உலகத்திற்கு ரட்சிப்பு கொண்டு வருது, உலகத்திற்கு சமாதானம் கொண்டு வருது, இதெல்லாம் இந்த ஒரு சிலுவை மரணம் நிச்சயம் அங்க கொண்டு வரும் சொல்லி நம்ம பாக்கிறோம் அன்பான சகோதரர்களே. அப்போ இதை வந்து உலக ஜனங்கள் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. யார் தான் உணர்ந்து கொள்வாங்கனோ, அந்த ஆட்டை கொன்று அதை கறி சமைத்து அதை டேஸ்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதனுடைய வேல்யூ, இந்த ஒரு பஸ்காவினுடைய வேல்யூன்னு சொல்லி அங்க பாக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை. பவுல் சொல்றாரு பாருங்க, அதாவது முதலாம் அதிகாரம் 4வது வசனம் கலாத்தியர்.
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தை நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்
கொடுத்தார். அப்போ இவர் யாருக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார், நம்முடைய பாவம் குறிப்பா நம்முன்னா இங்க யார் சொல்றாருனா சபை வகுப்பார் சொல்றார். இப்ப நம்முடைய பாவங்கள் நீங்கிறதுக்காக அவர் மரிச்சார்னா இன்னைக்கு நம்மளுடைய பாவங்கள் நீங்கிருச்சா, அதாங்க கேள்வி. இங்க மார்ட்டின் லூதர் நம்முடைய 6வது தூதன் கேட்கிறார், அப்படி இன்னைக்கு உங்களுடைய பாவம் எல்லாம் தீந்துருச்சா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க அப்படி சொல்றார். அப்ப இன்னைக்கு நம்ம கூட அதை யோசிச்சு பார்க்கலாம், இன்னைக்கு நம்முடைய பாவம் எல்லாம் தீந்துருச்சா, அல்லது இந்த பாவம் எல்லாம் தீந்து போயும்னு நினைச்சுதான் நம்ம உடன்படிக்கை எடுத்தோமா, இல்ல இந்த மாதிரி ஒரு அழைப்புக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாவம் எல்லாம் நீங்கிருமா? இப்படி எல்லாம் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கொள்ளுங்க அப்படி சொல்றார். அப்போ சகோதரர் மார்ட்டின் லூத்தர் அவர் சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சிறுமந்தையின் பாவம் அல்லது உலக ஜனங்களுடைய பாவத்தை தீர்க்கணும்னு நினைச்சு ஒரு விலை மதிப்பு அற்ற ஒரு பொருளை வந்து உருவாக்கணும்னு நினைச்சா கூட அந்த பாவம் நீங்காதுங்களாமா, ஏன்னா அது அந்த அளவுக்கு மேலோங்கி நிக்கதாங்களாம், அந்த அளவுக்கு அது ஓவர் ஃபுளோ ஆகி நிக்குது. அப்படி ஒரு பொருள் கொண்டு வந்து வச்சா கூட நம்முடைய பாவங்கள் தீராது, அந்த அளவுக்கு ஆதாமில் இருந்த பாவம் இன்னைக்கு அப்படியே பெருகி 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 ஓவர் ஃபுளோ ஆகுது. அப்ப இந்த ஒரு பாவங்கள் எப்படி நம்ம குறைக்கிறது, எப்படி நம்முடைய பாவத்தை ஒரேடியாக குறைக்க முடியுமா அப்படின்னா, சிறுக சிறுகத்தான் நம்முடைய பாவங்கள் குறையும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒவ்வொரு வருடமும் தேவன் நமக்கு தருகிற ஒரு வாய்ப்பு இந்த பாஸ் ஓவர். இந்த பாஸ் ஓவர்ல நீங்க என்ன பண்ணுங்கன்னா செய்கிற பாவங்கள் மீறுதல்கள் எல்லாத்தையும் நினைத்து பார்த்து அதுல கை வைங்க, பாவம் குறையும். இதை வருஷா வருஷம் செய்யும் போது கடைசியாக கிறிஸ்தனுடைய சாயலை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப ஒவ்வொரு வருஷமும் அன்பான சகோதரர்கள் நாம் வந்து இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கு பெறும் போது அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோமா, இல்ல அந்த மாதிரி பாவம் நம்மிடம் இருந்து குறைந்து விட்டதா அப்படின்னு நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்க நம்ம ஒரு பாடமாக நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு வரப்போகிற இந்த ஒரு பஸ்கா நாளிலே கூட நாமும் கூட நம்மை நாமே நிதானித்து எப்படி அங்க இஸ்ரேல் ஜனங்கள் ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் இருந்து பாருங்க, அவங்க வந்து கரெக்டா அந்த ஒரு பஸ்கா பண்டிகை அனுசரிச்சாங்க. எந்த வேலையா தான் செஞ்சாங்களா, வேலை செய்யணும்னு சொன்னாங்களா அந்த நாள் தேவன், வேலை செய்யாமல் பஸ்கா மட்டும் அனுசரிக்கணும். அப்ப இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இன்னைக்கு நம்ம எத்தனைதான் பலி செலுத்தினாலும் அது நம்மை மீட்டு தராது, நம்மளுடைய வேலை ஒன்றுக்கும் ஆகாது. கடைசியில் எது தான் அவங்களை மீட்டு கொண்டதுன்னா அந்த வாசற்படியில் தெளிக்கப்படுகிற ரத்தம் தான். அப்ப நம்ம கூட நாம செய்யற பெரிய ஊழியமோ அல்லது பிரசங்கமோ அல்லது கண்ணுக்கு தெரியாத ஊழியமோ அங்க தேவனிடம் எடுத்து செல்ல போறது இல்லை, அவர் தருகிற ஒரு ஈவு, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு நம்ம இங்க திங்க் பண்ணணும். அதான் சொல்ற அந்த ரத்தம் மட்டுமே அவங்கள தலைச்சன் பிள்ளைகளை விடுதலை செய்தது. இப்ப தலைச்சன் பிள்ளைகள் யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா, இங்க இருக்கிற முதற் பலன்களாகிய கிறிஸ்துவின் சபை. அப்ப இனி அந்த ரத்தத்தில் பங்கெடுக்கும் போது சங்காரக்காரன் நம்மளை தொடுவாங்களா, கிட்ட நெருங்க முடியாது சொல்றார். அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்களை ஒவ்வொரு வருடமும் சுத்திகரிக்க வேண்டும் என்பதே இந்த ஒரு பாடத்தினுடைய ஒரு கருத்தாக இருக்கு. எப்படி அந்த ஆட்டுக்குட்டி பலியாகுத ஒவ்வொரு இடத்திலையும், அதே மாதிரி கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு செய்கிற பாவங்களுக்காக பலியாயிட்டே வர்றார். அதை உணர்ந்து நாம் இந்த ஒரு பஸ்காவில பங்கெடுக்கணும். அது மாத்திரமல்ல இன்னும் நிறைய பார்க்கும்போது அவர் அடையாளங்கள் சொல்றார். இப்போ எத்தனாம் தேதி ஆடு அங்க தெரிந்து கொள்ளப்பட்டது? 10ஆம் தேதி. எத்தனாம் தேதி பலியாகுது? அப்ப எத்தனை நாள்? 4 நாளுக்கு முன்னாடியே கிறைஸ்ட் கூட என்ன பண்றாருங்க, அங்க இஸ்ரேலுக்கு நுழையறான்னு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி ஆடுகளுடைய எலும்புகள் அங்க முறிக்கப்படுவதில்லை பஸ்கா அனுசரிக்கும் போது. அதே மாதிரி கிறிஸ்தனுடைய எலும்புகள் கூட அங்க சிலுவையில முறிக்கப்படுவதில்லை, அது கூட நம்ம அங்க பாக்குறோம். அதே மாதிரி முதல் வருடம் ஒரு ஆணாடு இல்லீங்களா, அப்படிதான் தெரிந்து கொள்ளப்படுகிறாங்க. தேவனுடைய ஒரே பேரான குமாரன், முதல் குமாரன், அவர் தான் இங்க நெஜத்துல பார்க்கும்போது அங்க பலியாகிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மாசற்ற குற்றமில்லாத ஒரு விலங்கினம் எது? ஆடு. அது கூட கிறிஸ்து கூட நம்ம சொல்றோம் மத்தேயு 21:23 நம்ம வாசிக்கலாம்.
அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள்.
21:23
இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அக்கிரமத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வது
அது வேண்டாம். லூக்கா 3:2
அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியரும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாக யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று.
அது இல்ல சிஸ்டர், மாசற்ற குற்றம் இல்லாத
குற்றமற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரியரே
நமக்கு உண்டு. பாத்தீங்களா, இப்ப இங்கே கூட அந்த ஆட்டுக்குட்டி இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அங்க இருக்குன்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். அதே மாதிரி அவங்க இரவு முழுவதும் ஜெபித்தாங்க, ஆனா ஜெபித்தாலும் அதுதான் அவங்களுக்கு காப்பாத்துச்சுன்னா இல்ல. அப்ப எதுதான் அவங்களை வந்து பாதுகாச்சுனா? இயேசுனுடைய அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். அதே மாதிரி இங்க நாம வந்து என்னதான் வேலை செய்தாலும் நாம் செய்யற வேலை நம்மை மீட்டு தராது, கிறிஸ்துனுடைய பலி ஒன்றே அங்க மீட்டு தரும். இதை நம்ம கருத்தில் கொண்டு வரப்போகிற இந்த பஸ்காவை அனுசரிச்சு அதுல அதை உணர்ந்தவர்களாக நம்மை நாமே நிதானித்து நாம் செய்திருக்கிற பாவங்கள் மீறுதல்களையும் மீண்டும் மன்னிக்கும்படியாக நாம் அந்த ஒரு பயபக்தியுடனே இந்த ஒரு வரப்போகிற பஸ்காவை அனுசரிப்போம் என்று கூறி தேவன் தாமே அதற்கு தேவையான அனைத்து ஒத்தாசைகளும் தந்து வழிநடத்துவார் என்று கூறி இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கிய தேவனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.